युक्त्यालोढ्यव्याजवसां च द्रजलभ्यः क्षेत्रक्षेज्ञान्तर विद्भिः पुरुषाख्यः यो हंसोऽसौ सोऽस्म्यहमेवेति विदुर्यम् तं संसारध्वान्तविनाशं हरिमीडे. ஆச்சாரியால் எழுதின ஹரிமீடா ஸ்தோத்திரம், ஹரிஸ்தோத்திரம். நிர்குணமாக அந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபத்தை உபனிஷத்துகள்லையும் வேதங்கள்லையும் சொல்லியிருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். இதனால் அந்த ஸ்வரூபத்தை நாம் அறிந்து பேரானந்தத்தை அறியணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் பரம கருணாமூர்த்தியாக இருந்து கொண்டு தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத போதிலும் எல்லோருக்கும் உலகத்தில் இருக்கிற மனுஷியாளுக்கு இதனால் சகல க்ஷேமும் ஏற்படணுங்கிற எண்ணத்தில் பணியிருந்தான பல ஸ்தோத்திரங்களில் இது ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம். மேலோட பார்க்கறதுக்கு விரும்பினா தம் சம்சார துவந்த விநாசம் ஹரிமீடே, சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களையும் நாசம் பண்ணக்கூடியதான அந்த மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுறேன்னு சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் அங்கே உள்ளூரை சம்சாரமானது அஜ்ஞான கல்பிதம், அஜ்ஞானம் ஞானம் வந்தால் தான் போகும், இருட்டு போகணுமே ஆனால் வெளிச்சம் ஒன்று தான் அதுக்கு சாதனமே ஒழிய வேற எதுவும் அந்த இருட்டை போக்காது. பிராணாயம் பண்ணினாலோ வேற ஏதாவது படித்தாலோ இருட்டு போகாது, இருட்டு போகணுமே ஆனால் அதுக்கு வெளிச்சம் வர வேண்டியது தான். அதே போல் உள்ளே இருக்கக்கூடியதான இருட்டு நமக்கு எத்தனை நாளாக இருக்குன்னு தெரியல, அந்த இருட்டை எவ்வளவு போன்னு சொன்னாலும் அதை போக்க முடியலை. ஏன் எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலும் நான் அறியலைங்கிறேன், ஒன்றும் இல்லாத போனாலும் தூங்கி எழுந்ததுமே ஒன்றும் அறியாமல் தூங்கினேங்கிறேன். இந்த ஒன்றும் அறியாமல் தூங்கினேங்கிற இந்த அறியாமல் இருக்க பார்த்தாலும் அது எப்போ போகும்? என்னத்தான் படிச்சிருந்தாலும் தூக்கத்தில் அறியாமல் விடுறதாங்களா இல்லை, அது விடுறது மட்டும் இல்லை அது வேணும்னு வேற கேட்குறோம். தூக்கத்துக்காக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், தூக்கம் இல்லாத போனால் மனுஷனுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போயிடும். ஆகையால் தூக்கத்துக்காக ரொம்ப சிரமப்படுறான், அந்த தூக்கத்தில் கிடைக்கிறதுன்னா அறியாமை தான் கிடைக்கிறது. இப்படிப்பட்டதான இந்த அறியாமை போகணுமேயானால் மனிதனுக்கு சகலக்ஷேமும் ஒரு ஆனந்தமும் அவனுக்கு எப்பொழுதும் தோண்டிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு சமயத்திலையும் இந்த மனசில் துன்பமே இருக்கப்படாது, கொந்தளிப்பே இருக்கப்படாது. அப்படி இருக்கணுமேயானால் அதுக்கு வழி எது? பகவானை அறியறது. பகவத் அனுகிரகத்தினால்தான் இது கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா மனிதன் என்னென்னமோ அது முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கான். அவனுடைய முயற்சியெல்லாம் அவனுக்கு வேற ஏதோ கொடுக்கறதே தவிர மனசாந்தியை கொடுக்கல. மனசாந்தியை கொடுக்கக்கூடியது அந்த பகவத் அனுகிரகம்தான். அந்த பகவத் அனுகிரகத்தை நமக்கு வாங்கி கொடுப்பதற்காகத்தான் விசேஷமாக இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள், வேதோக்தமான ஸ்லோகங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கார். அதில் வேதங்கள் அனந்தம், அனந்தம்னா அதுக்கு முடிவில்லை. பழைய நாளில் 50-60 வயசு ஆகும் வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கே. இதை பார்த்தா வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுனால மட்டும் லாபம் இல்லை, அத்தியனம் பண்ணி அதில் இருக்கக்கூடியதான கர்மாக்களை நாம் அனுஷ்டானம் பண்ணணும். கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கல்லவா இந்த வேதங்களை நாம் வாசிக்கிறோம். அந்த கர்மாங்களை நாம் அனுஷ்டானம் பண்ணணுமே ஆனால் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் அறிந்து கொள்ளணும். கர்மாவை எப்படி செய்யறதுங்கிறதும் நமக்கு தெரியணும். இப்படிப்பட்டதான விசாரங்கள் நமக்கு வரணுமே ஆனால் அது மனிதனுடைய வாழ்க்கை கலிகாலத்தில் போறலை. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையே ரொம்ப குறுகி போயிடு. 100 வயசு பொருஷஹா அப்படி. இதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான யுகங்களில் மனுஷால் தீர்க்க காலம் வாழ்ந்துட்டு இருந்தா. திரேதாயுகம், துவாபர யுகம் இப்படிப்பட்டதான யுகங்களில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருந்தாளாம். தச வருஷ சஹஸ்ராணி 11,000 வருஷம் ராமன் வாழ்ந்தாராம். நமக்கு 100 வயசுங்கிறோம், 100 வயசு கிட்ட வர்றதுக்கே பயமா இருக்கு, என்னவோ என்ன ஆகும். மனுஷால் அவ்வளவு சிரமப்பட்டு இருக்க, அதோட மட்டுமல்ல இந்த மனுஷாளுக்கு பல முறைகள்ல இங்கும் அங்கும் இவனுடைய மனசனுடைய எண்ணத்தை ஒடுங்கிறதுக்கு நிறைய விவகாரங்கள் இருக்கு. ஓரிடத்துலயே இருக்க முடியல இவனால. சின்ன வயசுல இருக்கவா கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார் படிப்புலங்கிற. வயசானவாள் வாழ்க்கையில ஏதோ கஷ்டம் இருக்கு, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, ஏதோ இருக்கு. படிக்கிற வயசுலயே என்னால படிக்க முடியலையேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் டிவிங்கிற செல்போனுங்கிற அதுங்கிற இதுங்கிற மனுஷனுடைய மனசை எல்லா பக்கத்திலையும் இழுக்கிறதுக்காகத்தான் விஷயங்கள் இருக்க. பராஞ்சு காணிபியூ தஸ்மாத் பராங் பசியதினந்தராத்மனும். எல்லா பக்கத்திலையும் மனுஷனுடைய மனசை இழுக்கிறதுக்கு பல பொருள்கள் இருக்கு. ஆகையால் அவன் ஓரிடத்துல தீவிரமா இருந்து கவனிக்க மாட்டேங்கிறான், கவனிக்க முடிய மாட்டேங்கிறது அவனுக்கு. அப்படிப்பட்டதான அவனுக்கு இந்த வேதோக்தமான கர்மாக்களை எல்லாம் சொல்லணும், அதனுடைய பலம் வரணும்னு சொன்னா என்ன பண்றது? பகவான் வேத வியாசாச்சாரியால் பார்த்தாராம். அவர் என்ன பண்ணினார், இந்த வேதங்களை நாளா பிரிச்சார். எப்படி பிரிச்சார்? செல்ஃப் கண்டெயின்டா பிரிச்சார். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேதம் வாசிச்சாலே அதுல அத்தனை மந்திரங்களும் இருக்கு. எது ருக்வேதம் மட்டும் வாசிச்சா போறோம், அந்த ருக்வேதத்துல என்னென்ன மந்திரங்கள் புறந்தண்டியில இருந்து ஜாத கர்ம நாமகரணம் அன்னப்பிராசனம் இது போல எந்த கர்மாக்கள் எது வேணும்னாலும் அதுக்கு தகுந்ததான மந்திரங்கள் அங்கே உபயோகப்படுகிறது, காணப்படுகிறது. அதுக்காக இன்னொரு வேதம் வாசிக்கணும்னு இல்லாம எல்லா கர்மாக்களும் வேண்டிய மந்திரங்களும் அதுல இருக்கா போல பிரிச்சார். பிரிச்சு இந்த கர்ம காண்டத்துக்கு வேண்டியதெல்லாம் ரொம்ப உதவி பண்ணினார். நன்னத்தான் இருக்க, ஆனா கர்மகாண்டம் வாசிச்சு அதை அனுஷ்டானம் ஒரு ஜென்மாவில் பண்ணனா அடுத்த ஜென்மாவில் எனக்கு ஆனந்தமாக வேதாந்தத்துல ஒரு அபிருச்சி வருது. நான் இந்த வாழ்க்கையில எப்படி சாஸ்வதமான ஒரு சந்தோஷத்தை அடைவேன்? இவனுக்கு வேதாந்தத்துல ஒரு சுவை வந்தது, பகவானை அறியணும்னு ஒரு எண்ணம் வந்தது, பகவானுடைய வழியாக அவருடைய பக்தி பண்ணக்கூடியதான எண்ணம் வந்ததுனால என்ன அர்த்தம்? தமேதம் வேதானுவசனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனா. பல பிறவிகளில் பண்ணியிருந்தான யஜ்ஞங்கள் என்ன, தானங்கள் என்ன, தபசுகள் என்ன, வேதாத்தியனங்கள் என்ன, இவைகளுடைய பலன்தான் உங்களுக்கு பக்தியை கொடுத்தது. பக்தி விலை கொடுத்து வாங்கிட்டு வர முடியாது. பக்கத்தில் இருக்க கொஞ்சம் எனக்கு பக்தியை கொடுங்கன்னு வாங்க முடியாது உங்களால், அது தானா வரணும். பக்தியை நாம் எப்படி வளர்க்கறது, எப்படி வர்றது, அது தானா வளரும். கொஞ்சம் வந்த பிறகு சத்சங்கம் சேருமையானால் தானா பக்தி வரும். ஆனா சத்சங்கத்தோட சேருவதற்கே எனக்கு ஜென்மாந்திரத்துல பாக்கியம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தங்கள்லாம் இருக்கக்கூடியதான இவாளுக்கு பக்தி வந்தவாளுக்கு சித்த சுத்தி இருந்தவாளுக்கு அவளுக்கு உயர்ந்ததான ஒரு தத்துவம் புரியறதுக்காக பகவான் வேதவியாசாச்சாரியர் என்ன பண்ணினார், அந்த உபனிஷத்துகளுடைய வாக்கியங்களை எல்லாம் பிரிச்சு நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பிரம்மசூத்திரங்களை எழுதினார். அத உபனிஷத்துகளுடைய வாக்கியங்களுடைய அர்த்தம் என்னதுன்னு நிச்சயம் பண்ணுவதற்காக பிரம்மசூத்திரம் எழுதினார். அதான் சாஸ்திரம். சரி, அந்த பிரம்மசூத்திரத்தை அடையறதுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆசான் வேணும். இப்ப சொன்னா தான் புரியும். சூத்திரங்கள் இருக்கு, அதுக்கு பாஷ்யம் இருக்கு, அதை சொன்னா தான் புரியும். அதை எப்படி அதுலயே உழைச்சு இருக்கிறவ அதை சொன்னா புரியும். புரியாததுன்னு இல்லை, நமக்கு புரியறதுக்காகத்தான் எழுதியிருக்கார். ஆனா அதை புரிந்து கொள்வதற்கு மனசுல ஒரு பரிபாக்கம் வேணும், ஒரு ட்ரைனிங் வேணும். ஆகையால் அந்த தத்துவத்தை நன்றாக நமக்கு சுலபமாக அறிவதற்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார், வியாசாச்சாரியர் பகவத்கீதாங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கார். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கொஞ்சம் வாசித்தாலே போறோம், ஒரு ஸ்லோகம் வாசித்தாலே போறோம். அப்படி அந்த பகவத்கீதையில வேதாந்த தத்துவங்களை பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை நன்றாக நமக்கு தெளிவாக எடுத்து கொடுத்திருக்கார். இவைகள்லாம் ஆலோசனம் பண்ணணும். யுக்தியா ஆலோட்யா, யுக்தினால இது நன்றாக யோஜனை பண்ணணும். வெறும் ஏதோ காதால கேட்டோரு மட்டும் இல்ல, கேட்டு அது அப்பப்ப நமக்கு யோஜனை பண்ணிட்டே இருக்கணும். எப்பப்ப ஸ்பேர் டைம் இருக்கோ அப்பப்ப அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நாம யோஜனை பண்ணணும். யுக்தியா ஆலோட்யா எத வியாசவச்சாம்சி, அந்த வியாசாச்சாரியர் சொன்னதான வாக்குகளை, பிரம்மசூத்திரங்களை, அதோட இல்லாம பகவத்கீதா வாக்கியங்களை லப்யா, அதை நீங்க ஆலோசனை பண்ணினேன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எது? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞாந்தர வித்பிஹி புருஷாக்ஷா, அந்த புருஷ தத்துவம் ஆத்ம தத்துவம் உங்களுக்கு தெரியுது. அந்த ஆத்ம தத்துவம் எப்படி? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ அந்தர வித்பிஹி, க்ஷேத்திரம் இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறவங்க க்ஷேத்ரஜ்ஞன்னு பேர். ஒரு உள்ளூர் ஒரு ஜோதிஷ் தத்துவம் இருக்கு, இதயத்துல எப்பொழுதும் அடையாததான ஒரு ஜோதிஷ் இருக்கு. அந்த ஜோதிஷ் தத்துவம் அதான் கண்ணோட சேர்ந்து பார்க்க வைக்கிறது, காதோட சேர்த்து கேட்க வைக்கிறது, மூக்கோட சேர்ந்து முகர வைக்கிறது. அப்படி ஒரு ஜோதிஷ் ஒண்ணு இருக்கு. தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர் ஹோபாததே மிருதம், எல்லா ஜோதிஷர்களுக்கும் ஜோதிஷா இருக்கக்கூடியது. அருணாச்சல ஜோதிஷ்னு சொல்ற பார்த்தேன், அது என்னது உங்க இதயத்துக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த க்ஷேத்ரஜ்ஞன் என்ன, க்ஷேத்ரம் என்ன, க்ஷேத்ரம்னா சரீரம், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே, இதுக்கு க்ஷேத்ரம்னு பேரா, வயல்னு பேர் வச்சிருக்காரு. வயல்ல எப்படி அப்பப்பொழுதும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீள், சாகுபடி பண்ணிட்டு இருக்கீள், விதைக்கிறேள், அதுக்கப்புறம் அதை நன்னா வந்த பிறகு அறுவடை பண்றேன், அதோடு விட்டுட்டீங்களா, இல்ல மறுபடியும் என்ன பண்றேள், மறுபடியும் விதைக்கிறேன், மறுபடியும் அறுவடை பண்றீர்கள். அதே மாதிரி இந்த சரீரத்தினால புண்ணியத்தையும் பாபத்தையும் பண்ணி கொண்டிருக்கோம், அதனுடைய பலங்களான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம், விடல மறுபடியும் புண்ணியம் பாபங்களை பண்ணிட்டே இருக்கோம். சுகமும் துக்கமும் வந்துட்டு இருக்க அது போதும் சுவாமின்னு சொல்லலையே, மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம் அல்லவா. எப்படியே காலம் ரெடி விஷ்ணு சாஸ்திரம் வந்து படிக்கிறது, பகவன் நாமாவை காதால கேட்கறது, ஸ்ருத்வா குணான் ஸ்ருபுவன சுந்தர சுன்வதாந்தே, அந்த காதால அந்த பகவன் எத்தனை தரம், உங்களுக்கு பாகவதம் தெரியாதா, பாரதம் தெரியாதா, ராமாயணம் தெரியாதா, மறுபடியும் அதை ஏன் கேட்கறோம், அது கேட்டா தான் மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படுறது. அப்படி அது கேட்கறதுனால புண்ணியம் உண்டாகுது, புண்ணியம் உண்டாகிறதுனால மறுபடியும் கேட்டுட்டு இருக்கோம். மனுஷனுடைய வாழ்க்கை மாறி மாறி சுகதுக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கல்லவா. இப்படிப்பட்டதான அந்த க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ அந்தர வித்வி புருஷக்யா, அந்த க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ அந்தரம், அவருடைய வித்தியாசத்தை அறிந்து அந்த புருஷஸ்வரூபம் யாரு, அவரை யோசௌஹம் சக யோகம் சோசௌ சோஸ்மியகமே வேதி விதுஹு யோகம் சோ அசௌ, எந்த நானோ அவரை தான், அவர் அந்த பரமாத்மா தான் எனக்குள்ள இருக்க, உள்ள இருந்துட்டு எல்லோருடைய இதயத்திலையும் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கார், அவரைத்தான் நான் 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 என்கிறேன். யோகம் சோசௌ, இந்த நான் எங்க தேடுனோம், எங்க தேடுறது, அல்மாரையில் தேடுறதா, இல்ல வேற எங்கேயாவது தேடுறதோ, பீச்சில் போய் தேடுவீளோ, இல்ல உங்க இதயத்தில் தேடணும். நான் நான் எங்க தோன்றது உங்களுக்கு, யோகம் கோஹம், நான் யார், எங்கிருந்து தேடுறேள், தேட தொடங்கிய நிலையானால் யாரு, நான் 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 ஒரு அறிவு வருது, எங்க வருது, நமக்குள்ள என்ன வருது, நான்கிற அறிவு உள்ள என்ன வருது, நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் நடக்கிறேன், இந்த நான் எங்கிறது வருது, யோஜனை பண்ணேன்னா கடைசியில் சோகம் அவர் தான். ஸோ அவர் என்ன, ஹம்சஹா சோகம், அகம் சஹா சஹா அகம், இதுதான் உபனிஷத்துகள்லாம் சொல்றது. அப்படிப்பட்டதான யோகம் சோ சௌ சோ அகமஸ்மேவா, அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா நான் தான், எனக்குள்ள அவர் இருக்கார், அவர் இருக்க தொட்டத்தான் எல்லா செயலும் என்னால செய்ய முடியறது, இதை நல்லா பார்க்கணும். சுயோ சோகமமஸ்யேவே திவிதுஹு, யார் தெரிஞ்சுக்கிறாளோ, தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே, அப்படிப்பட்டதான சம்சாரம் எனக்கூடியதான இருட்டை அடியோடு அழிக்கக்கூடியதான இந்த பரமாத்மாவை நான் வணங்குகிறேன். புத்தியுத்யா ஆலோட்ய, இதுக்காக நமக்கு என்ன சொல்லியிருக்கார், பிரம்மசூத்திரங்களையும் பகவத்கீதையும் அப்பப்ப யுக்தியினால ஆலோசனை பண்ணுங்க, டெய்லி ஒரு ஸ்லோகம் பகவத்கீதைய வாசிக்கணும், வாசிச்சுட்டு அதுக்கு என்னதான் அர்த்தமா இருக்கு நம்ம தனியே யோஜனை பண்ணணும். பாஷ்யத்துல சொல்லியிருக்கார், குருமுகமாக கேட்டிருக்கள் இருக்க, நாம யோஜனை பண்ணணும். அது யோஜனை பண்ண தொடங்கினால் எத்தனையோ டவுட் வருது, அந்த சந்தேகங்கள்லாம் மறுபடி எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து கொண்டே இருந்தோமே ஆனால் தத்துவம் நன்னா புரியும். அதே போலயே பிரம்மசூத்திரங்கள், அதாதோ பிரம்ம ஜிஜாசா ஜன்மாத்யோ நித்வா தத்துவமன்வயாத் ஈட்சதேர்னா சப்தம் கவுனச்சேர்னாத்ம சப்தா தன்னிட்டசிய மோட்சோபதேச, இப்படி வரிசையாக சொல்லிட்டே போறது 555 சூத்திரங்கள். இந்த சூத்திரங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை அவனை கடத்தேற்பதற்காக வியாசாச்சாரியர் கொடுத்ததான மருந்து. உங்களுடைய மனசுல கொந்தளிப்பு குறையறதுக்காகவும், வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான துன்பங்களை தாங்கள் மறப்பதற்காகவும், துன்பங்கள் சில சமயத்தில் இருக்கும் சில சமயத்தில் போகும், ஆனால் முழிச்சுண்டு இருக்கிறப்பவே மறக்கணும். தூங்கும் பொழுது தானா தூங்கி விடுறாள், ஆனால் அப்படி பிரயோஜனம் முழிச்சுண்டுமே ஞாபகம் வருது பார்த்தீங்களா, அப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுது இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தாரே, இவ்வளவு முயற்சி பண்ணினேனே ஒன்றும் கிடைக்கலையே, சம்பாரிச்சதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுறது, இல்லாத துன்பங்கள் நம்மகிட்ட வர்றது, இப்படி ஏதோ ஒன்று மனசில் அப்படியே பிராண்டிண்டு இருக்க பார்த்தீங்களா, அவைகள்லாம் போகணும். போகிறதுக்கு வழி என்ன, மனதே மற அப்படின்னு கேட்டேன்னா அது மறக்க மாட்டேங்குது, என்ன மறக்க சொன்னேள் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுது, மறுபடியும் மறுபடியும் எது மறக்கணுமோ அதுதான் திருடத்தனமாக வருது. அதை மறக்கணுமே ஆனால் அந்த மனசுக்கு பகவானுடைய நாமாவை கொடுக்கணும், பகவந்தாமாவை கொடுத்து அவருடைய ஒரு தத்துவம், அவர் சொன்னதான உபதேசம், பகவத்கீதையும் வியாசாச்சாரியால் சொன்னதான சூத்திர பாஷ்யங்களையும் சாதால கேட்டுண்டு ரசிச்சுண்டு என்ன கேட்டோம்னு நினைச்சுட்டே இருந்தேன்னா அப்பதான் இதை எல்லாம் போகும். இந்த மனசு என்ன நினைக்கிறது அதை யோசனை பண்ணும் பொழுது இதை விட்டுருமா. மற்றது லௌகிக விஷயத்துல எதை யோசனை பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளூர் மனசுல அந்த கவலை இருந்துட்டே இருக்கும். கவலை போறதுக்கு ஒண்ணு இதுதான் வழி. ஆகையால் யோகம் சோதோ சோ அகமஸ்மே வேதி விதுரியம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னார். அதுக்கு பிறகு ஏகீகிருத்ய அநேக சரீரஸ்தமிமம் யம் யம் விஜ்ஞாய இஹைவ ச ஏவாசு பவந்தி யஸ்மின் லீனா நேஹ புனர்ஜன்ம லபந்தே தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே ஏகீகிருத்ய அநேக சரீரஸ்தம். நான் நினைக்கிறேன் இந்த சரீரத்தை க்ஷேத்திரம்னு நினைக்கிறேன், இந்த சரீரத்துக்குள்ள பரமாத்மா பூந்துட்டு இருக்கார். சரி, அவரே சொன்னார். ஆனா உங்க சரீரத்துல அவர் தான் என் சரீரத்துல உள்ள வந்து விட்டாரு. இந்த ரூமுக்குள்ள இருந்தா இன்னொரு ரூம்ல இருப்பாரா? நீங்க எல்லாம் மயிலாப்பூர்ல இப்ப இருக்கேன்னு சொன்ன உங்க இடத்துல இருக்கீளோ? இல்லையே, பரமாத்மா என் சரீரத்துக்குள்ள பூந்துட்டு இருக்காருன்னு இன்னொரு இடத்துல எப்படி இருப்பார்? இல்லப்பா, எல்லா சரீரத்திலையும் இருப்பார். ஓஹோ, ஒருவரே பல சரீரத்தில் இருக்காருன்னு ஆனால் மேஜிக் பண்ணுறாரோ அவர்? அது ஒன்றும் சொல்லலை. கீழையே நான் சொல்லியிருக்கேன், இந்துரிவா சந்திரனானவன் ஆகாசத்தில் இருக்கார், பல வாளிகள் இருக்க, வாளிகளில் ஜலம் இருக்கமையானால் அத்தனை ஜலங்களுக்குள்ளேயும் அவர் எப்படி பிரதிபிம்பிக்கிறாரோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு கொடுத்துருக்க, அந்த மனசுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கார், மனசுக்குள்ளே பிரதிபிம்பமாக இருக்கார். எத்தனை பேருடைய சரீரத்திலையும் மனசுக்குள்ளே பூந்துட்டுருக்கார். ஆகையால் என்ன, நம்ம மனதுக்குள்ள இருக்கிறவர் யாரு? அவர். நம்ம அவரை பார்க்கலையோ? பார்க்கல. எங்க பார்க்கறோம்? ஊர் முழுக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள தீபம் இருக்கு, அந்த தீபத்தினால எல்லா பொருள்களையும் பொருளும் விளங்கி கொண்டிருக்கு. ஆனா யாராவது அந்த விளக்க பார்க்கறீங்களோ? அந்த சம்பிரதாயமே கிடையாதே, விளக்க பார்க்கறது இல்ல. எந்த ஒளியால் எல்லாமும் விளங்குகிறதோ அந்த ஒளியை நம்ம பார்க்கறது இல்ல. ஆனா அந்த ஒளி விழுந்தால்தான் பொருளானது நமக்கு தெரியுது. அதே போல நாம் பண்ணக்கூடியதான எல்லா செயலுக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அப்பரம்பொருளை நாம் அறிவதில்லை. என்ன பண்ணுனா, உங்க சரீரத்தில் இல்ல சுவாமி, எல்லா சரீரத்திலையும் அவர் தான் இருக்கார். ஏகக்ருத்யா அநேக சரீரஸ்தம், எல்லோருடைய சரீரத்திலையும் எங்கும் உள்ளது அவர் தான். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஆமாத்மா குடாகேஷ சர்வபூஷ ஆசயஸ்திதா. ஹே அர்ஜுனனே, நான் ஒருவன் தான் எல்லோருடைய இதயத்துக்குள்ளையும் இருந்துருக்கேன். அகமாதிஷ்ட மத்தியஞ்சா, நான் முதலையும் இருக்கேன், நடுவுலையும் இருக்கேன், நுனியிலையும் இருக்கேன். எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் பகவான்? ஒரு தரமா பகவத்கீதையில யோஜனை பண்ணி பாருங்க. இதே ஐடியால நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கார். மஸ்தானி சர்வபூதானி நகமஸ்தானி பாரதா, எல்லா பிராணிகளும் எல்லா பூதங்களும் என்னிடத்துல தான் இருக்கு, நான் தான் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கேன். ஊர்த்வமூலமத சாகமஸ்வத்தம் பிராகுரவ்யயம், இந்த மரம் இருக்கேன், இந்த மரங்களுக்கு இந்த சம்சாரம் எனக்கூடியதான விருட்சம், இந்த விருட்சத்துக்கு வேறா நான் இருக்கேன், ஆணி வேறா நான் இருக்கேன், நான் இருந்தால்தான் இவைகள்லாம் வளர்கிறது. இத்தனை சொல்லியிருக்காரே, அவர் என்ன அறிய வேண்டாமா? எப்படி ஏகீகிருத்ய அநேக சரீரஸ்தம் இமம் யம், இப்படிப்பட்டதான பரமாத்மாவை எம் விஜ்ஞாய இஹைவ ச ஏவ ஆசு பவந்தி, அவரை அறிந்தால், அவர் இங்க இருக்கார் என்று அறிந்தோமையானால் அடுத்த க்ஷணம் நமக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களும் போயிட்டுறது. துன்பங்கள் போடுறது மட்டும் இல்லை, மறுபடியும் வருமா சார்? இன்னைக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியா இருந்தா டாக்டர் என்ன பண்ற? ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துறார். இவங்க எல்லாம் பண்ணாம இருக்கட்டும், காசு மூச்சுன்னு கத்தாம இருக்கட்டும், அவ்வளவுதான் டாக்டர். என்ன அவரே கத்துட்டே இருந்தா, சரி ஒரு தூக்க மாத்திரை இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டார். இவன் என்ன பண்ணாரு? தூங்கி போயிட்டான். ஆபாடா, அப்ப என்ன ஆயிடுத்து? எல்லா வலியும் போயிடுத்தோ? இல்ல, வலி இருக்கு அப்படியே, அது பாட்டுக்கு அது இருக்கு. முழிச்சுன்றதுமே நினைவு வந்ததுமே மறுபடியும் என்ன, வலி தானா வந்துருத்து, ஓடி வந்துருத்து. அது என்ன ஆச்சுன்னு, முழிச்சுன்னுமே முன்னால இவ்வளவு நேரம் வலிக்காம இருந்தா டக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சிடும், மறுபடியும் கத்த ஆரம்பிச்சான். அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கான். ஒரு நாளைக்கு அவன் அறியாமலேயே மரணம் வந்துடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு சார் அப்படின்னு நினைக்கிறான். மரணம் முடிவல்ல, இந்த மரணம்ங்கிறது ஒரு சேஞ்ச் ஆஃப் டிரெக். இந்த பழைய சொக்கா கிழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், அதை நன்னாயில தூக்கி போட்டு இன்னொன்னு வாங்கிக்கிறோம் இல்லையா, அது போட்டுக்கிறோம். அப்போ ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், அதில் புது சொட்டை ஆனந்தமா இருக்கு. அதுலயும் யாராவது சார் ரொம்ப நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுமே, புருஷாளுக்கே பரவாயில்ல, இந்த ஸ்திரீகளை சொல்ல வேண்டாம், எங்கே வாங்கினு புடவேன்னு சொன்னா ஒரு ஆனந்தம் வேற. இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிவிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரே ஆனந்தம் சந்தோஷம். அவ அன்னைக்கு வாழ்க்கை கிருத்தார்த்தமா நினைச்சுட்டே இருக்கா. அப்படி அந்த ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் அவளுக்கு ஒரு அபிமானம் இருக்கு, இருக்கட்டும். ஆனா இந்த பழகித்து ஆனதுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை தூக்கி போட்டுறோம் இல்லையா, புதுசு போட்டுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த சரீரமும் பழகாச்சுன்னா அந்த ஆத்மா இதை விட்டுருது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. கீழ்ந்து போயிடுதையானால் அந்த வஸ்திரத்தை நாம் எப்படி தள்ளிவிட்டு புதுசாக கொள்கிறோமோ. ஏன் இதை கிழிஞ்சு போனா அதை தைச்சு போட்டுக்கூடாது, தைக்கப்படாது. பழைய நாள்ல இது ஒரு சம்பிரதாயம், வஸ்திரத்தை தைக்கப்படாது, தைக்காததான் போட்டுக்கணும். வேஷ்டி எல்லாம் பாருங்க தைக்கல, பஞ்சகச்சம் கட்டிருக்கோம் போட்டிருக்கோம், சொக்கா போட்டுக்கணும்னா தைக்கணும். ஆனா இப்ப என்ன பண்ற தெரியுமா, நான் புருஷாளா இருக்கட்டும் ஸ்திரீகளா இருக்கட்டும் அந்த வேஷ்டியை நுனியில தைச்சு விடுறா. ஏதோ விவகாரம் முழுக்க ஸ்திரீகள் சொல்லவே வேண்டாம், அந்த ஃபாலுங்கிறான் விவகாரம் முழுக்க ஏதோ அது தைச்சத்தான் போட்டுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். தச்ச வஸ்திரம் போட்டா மனசுல செயல் வரும். பகவான் அவர் பிருந்தாவனத்துல இருக்கிற பரியந்தம், கோகுலத்துல இருக்கிற பரியந்தம் அவர் தச்ச வஸ்திரமே போட்டுக்கலையா. மதுரா நகரத்துக்கு வந்தார், வந்ததுமே என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தவன் ஒரு வண்ணான், என்ன பண்ணினார், அதை கொடுனார், நான் போட்டுக்கிறேன் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்ட்டு கொடுக்கல, முடிச்சு விட்டார் கதையை. என்னடா எடுத்து போட்டுட்டார். அது என்ன, இந்த நகரத்துக்கு வந்ததுமே இந்த ஃபேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம போட ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரியே இந்த வஸ்திரங்கள் பழசா எடுத்த ஏன்னா தைச்சு போட்டக்கூடாது, புதுசு தான் போடணும்னு சொல்றது சாஸ்திரம். அதே மாதிரி இந்த சரீரமானது சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தகளேபரே, சரீரமானது நடுங்க ஆரம்பிச்சு சார், மாடிப்படி டக்க டக்க டக்குன்னு ஏறின வயசெல்லாம் போயிடுது. இப்ப பிடிச்சுண்டு படுத்துட்டு தொட்டுண்டு கீழே விழுந்துருவோன்னு பார்த்துட்டு அப்படின்னு பயப்படுறான். ஏன் விழுந்தா என்ன, வியாதிகிரஸ்த கலேபரே, இந்த சரீரத்துல ஒரு பகுதி கூட நன்னா இல்லை, ஏதோ வழி எல்லாமே வீக் ஆயிடுது. இது போல ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னு அந்த ஜீவன் பார்க்கறான், இந்த சரீரம் நான் ஏன் கொண்டேன், இந்த சரீரத்துல பகவான அடையணும், பிரம்மசூத்திரம் வாசிக்கணும், பகவத்கீதையை வாசிக்கணும், இந்த ஜென்மால பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும், அதுக்காக வல்லவா இந்த சரீரம் கிடைத்தது. அத நான் பண்ணவே இல்லை, சரீரம் உபயோகப்படலை, என்ன பண்ணணும், இன்னொரு சரீரம் வாங்கிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை விடுறானா. அப்ப விவகாரம் என்ன, சரீரத்தை ஏன் விட்டான், இன்னொரு சரீரம் கொள்வதற்காக, இன்னொரு சரீரம் எதற்காக, அதனால நல்லது பண்ணதுக்காக. நல்லது பண்ணும் பொழுது மற்றது போன ஜென்மால பண்ணினதான நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சாகணும். ஸோ மரணம்ங்கிறத நாட்டை நெண்டு, அது முடிவல்ல, மரணம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ், மறுபடியும் ஒரு நாள் ஆச்சுன்னா இன்னொரு நாள் எப்படி வருதோ அதே போல மரணமும் இந்த வாழ்க்கையில ஒரு பகுதி. சரி இப்ப இந்த அடுத்த ஜென்மா வர்றது பார்த்தீங்களா, இது எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நமக்கெல்லாம் ஜென்மா வருது, அடுத்தது மறுபடியும் மனுஷனா பிறப்பானா, ஆண்கள்லாம் பெண்களா பிறப்பாளா, பெண்கள்லாம் ஆண்களா பிறப்பாளா, எப்படி ஏது, இதெல்லாம் ஒரு பெரிய டவுட். சாஸ்திரம் சொல்றது மனுஷனா பிறப்பானேங்கிறதே சந்தேகம்ங்கிறது, ஆனா பெண்ணுங்கிறது அப்புறம் பார்ப்போம். அவனுடைய பிராரப்த கர்மால என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை அனுபவித்துக்கு தக்கதான ஒரு சரீரம். அடுத்த கர்மா ஒட்டகமா வரலாம், கழுதியா வரலாம், பூனையா வரலாம், அல்லது வேற ஏதோ கந்தர்வனா வரலாம், தேவனா வரலாம், எல்லாம் இதே கீழ் ஜென்மான்னு மட்டும் நினைக்காதீங்க, உயர்ந்ததான ஒரு ஜென்மாவும் நமக்கு வரலாம். ஏன்னா நம்ம பிராரப்த கர்மாவில எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு வரும். வந்தா என்ன, எப்படி பிறந்தாலும் மனுஷனுக்கு துன்பம் உண்டு. நான் தேவனா பிறந்தேன்னு போக அங்கேயும் என்னாச்சுன்னு, ராட்சசால் வந்து அடிச்சா என்ன பண்றது, எப்பவும் சௌக்கியம் நம்மளால சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் சௌக்கியமா இருக்க மனுஷ ஜென்மாலையும் இருக்கு. நாய் நிறைய பிறந்தாலும் அவளுக்கும் சௌக்கியம் உண்டுன்னு, ஒரு நாய் வெள்ளை நாய் ஆனந்தமாக நாக்க தொங்க போட்டு கார்ல உட்கார்ந்துட்டு போறது சார், அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அப்ப நாயா பிறந்தா துன்பம் தான், மனுஷனா பிறந்தா இன்பம் தான் யாராலையும் சொல்ல முடியாது. அததுக்கு எப்படி பறக்கிறதுக்கு என்ன வேண்டுமோ பிறவிக்க வேண்டியதான கர்மா, அனுபவிக்க வேண்டியதான கர்மா இருக்க, ஆனா எந்த கர்மா அனுபவித்த போதிலும் எந்த ஜென்மா எடுத்தாலும் அதுல துன்பம் இருந்துட்டே இருக்கு. இந்த ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். எப்படி இருந்தாலும் அந்த துன்பம் இருந்துட்டே இருக்க, அடியோட துன்பங்களை அழிப்பது இவனால முடியல. அது யாரால முடியும்? துன்பத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடியதான பரம்பொருளால தான் முடியும். அந்த தீர்மானம் நமக்கு வரணும். அந்த பரம்பொருளை நாம சரணாகதி அடைஞ்சோமே ஆனால் ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீநிவாசா சொல்லுங்க அவருடைய நாமாவ தினந்தோறும் சொன்னிலையானால் அப்ப என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்கக்கூடியதான பாப கர்மாக்களை எல்லாம் முதல்ல அகற்றார். பாப கர்மாக்கள்லாம் போனதுமே என்ன இருக்க பேலன்ஸ்னர்? புண்ணிய கர்மாக்கள் இருக்கு. இந்த புண்ணிய கர்மாக்கள் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு, அது வேற ஏதோ சுகத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, புண்ணியனம் பண்ணி இருக்கக்கூடியதான மனிதர்கள்ட்ட உங்கள்கிட்ட போய் சேர்க்கறது. அது என்ன பண்றது? புண்ணியம் பண்ணினவா, பகவத் பக்தாள், வேதாந்த வாச்சவா, இவாள்கிட்ட கிட்ட போய் நம்ம சேர்றது. நமக்கு எப்படி வர்றது, என்ன எது தெரியாது. எப்படி இதை ஆரம்பிச்சோம், வேதாந்தம் எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது, யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுல நம்ம பிறக்கிறப்ப வேதாந்தம் வாசிக்கிறவன் அப்படின்னு ஜாதகத்துல எழுதியிருக்கோ இல்லையே? அப்படி இல்லை. ஆனா வாழ்க்கையில நம்ம இதை படிக்கணும், இப்படி ஆகணும்னு நினைக்கலையே. யாராவது இதை நினைக்கிறானே, பிறக்கிறப்பவே நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறானே தவிர, நான் பகவத்கீதை வாசிக்கணும் யாராவது நினைக்கிறானோ? பழைய நாள்லயே நினைக்கல. இப்ப விடுங்க, இப்ப இருக்கிற அவாவாந்து காசு சம்பாதிக்கணும், அதனால நிறைய பேர் வரணும், உயர்ந்த மனிதனா இருக்கணும், வாழ்க்கையில சுகங்களை அனுபவிக்கணும், சுகசாதனங்களை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் தான் நிசர்கமாக பை நேச்சர் மனுஷாளுக்கு இருக்கிறது. உத்தியோகத்துல இருந்தா என்ன சார் உங்களுக்கு காசு வரப்போறது, வரதெல்லாம் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு, ஒவ்வொரு தினம் பட்ஜெட்டை பார்த்தா ஒண்ணு சைபரா இருக்கு, ஒரு பிசினஸ் பண்ணுங்கிறோம். பிசினஸ் பண்றவாளுக்குன்னா தெரியும் அதனுடைய கட்டங்கள். சரி, இப்படி அப்படியும் மாறிண்டே இருக்கு, ஏதோ துன்பம் இருக்கு. இந்த துன்பங்கள் போகணுமே ஆனால் மனுஷனுடைய மனசுல இருக்கிற பாபங்கள் போகணும். பாபத்தை நீக்கினார், நீக்கினதுமே புண்ணியம் மட்டும் இருக்க, எப்ப புண்ணியம் வந்ததுமே அவன் யோஜனை பண்றானா, ஆஹா நம்ம பகவானை பாக்கிறதுக்கு வழி என்ன, பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரே, புஸ்தகங்கள் வாசிச்சா புரிய மாட்டேங்கிறதே, யாராவது சொல்வாளோ அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வேற எங்கேயும் இல்லை, உங்க பக்கத்திலேயே இருக்கார் குரு. எது பண்ணணும்? சபூர்வேஷாமபி குரு காலேன அனவச்சின்னார். அந்த பகவான் அங்க வந்து சேர்க்கிறார். யாருக்கும் இந்த சாஸ்திரங்களை வாசிக்கிறது அல்லது கேட்கறதுன்னு இவனுடைய சொந்த முயற்சியினால வரல, பகவத் அனுகிரகத்தினால்தான் கிடைக்குது. ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாமத்வைத வாசனா மகத் பய கிருத்ராணா த்வித்ராணா முபஜாயதே. இந்த சம்சார பயத்தை போக்கக்கூடியது யாரோ ரெண்டு பேருக்குத்தான் கோட்டி ஜனங்கள்ல கிடைக்கிறது. அது எது? அவ பண்ணினான புண்ணியங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால. எப்ப அது வந்ததோ, அந்த பகவான் நாம நம்ம சொல்ல தொடங்கினோமோ, பகவானுடைய தத்துவத்தை வியாச வசனங்களை கேட்டு அதை மனசுக்குள்ள பூர தொடங்கிட்டோ என்ன ஆச்சுனர், எஸ்மின் நேகா நேக புனர்ஜன்மலபந்தே. எந்த பரமாத்மானிடத்துல சேர்ந்தாளோ, அவரை நினைத்தாரோ, அவருடைய மனச பறி கொடுத்தாரோ பகவானுக்கு, நேக புனர்ஜன்மலபந்தே, அவளுக்கு மறுபடியும் ஜென்மா கிடையாது. ஜென்மா அடையறதில்லை. என்னன்னார், இந்த ஜென்மாங்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா அவனுடைய வயத்துல 9 மாசங்கள் மலமூத்திரங்கள்ல இருக்கிறது, தலை கீழ குப்பரை படுத்துட்டு இருக்கிறது, எவ்வளவு சிரமம். அது போய் பார்த்தானா தெரியும், நமக்கு ஏதோ எல்லாம் மறந்து போயிடும். பகவான் கொடுத்துருக்கார், எந்த துன்பம் வந்தா அடுத்த நாள் மறந்து போயிடும். இப்படி இந்த மறதி ஒண்ணு இருக்கிறதுனாலதான் போறதே தவிர, அந்த துன்பங்களை அவ்வளவுனா அனுபவிச்சிருக்கோம். அப்படி பிறந்த அண்ணில இருந்து நமக்கு உட்கார தெரியல, எழுந்துக்க தெரியல, நடக்க தெரியல, ஒவ்வொன்றும் எவ்வளவு கட்டப்பட்டு கத்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேல, மல்லாக்க படுத்துட்டு இருக்கிறது, திரும்பி படுத்துக்கிறது அவ்வளவு கஷ்டப்படுறது, உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறது, எத்தனை தரம் ட்ரை பண்றது, எழுந்து நின்றுக்கிறது, கீழே விழுறது, மறுபடியும் நிக்கிறது, மறுபடியும் விழுறது, விட்டதா அந்த ஜென்மாவில புடிச்சாகணும் தெரிஞ்சுக்கிறதோ இல்லையா, அதே மாதிரிதான் எழுத்து. ஸ்கூலுக்கு போனோம், எத்தனை அடி வாங்கினோம் டீச்சர்கிட்ட, எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன சார், போன ஜென்மால் தான் வாசிச்சிருக்க, டக்குன்னு வர வேண்டாமா? வரலையே. என்ன இருந்தாலும், ஆகையால் இந்த ஜென்மாங்கிறது சுலபம் இல்ல, அவ்வளவு துன்பமானது. அந்த ஜென்மா உங்களுக்கு போகணுமே ஆனால், வராம பகவானிடத்திலேயே நீங்க சேரணுமே ஆனால், அந்த பகவத் கைங்கரியம் பண்ணணும், பகவானுடைய தத்துவத்தை அறியணும். அதுக்காகத்தான் வியாசாச்சாரியர் எழுதியிருக்காரு, ஏகே கிருத்ய அநேக சரீரஸ்தம் இமம் ஞம் எம் விஜ்ஞாய இஹைவ ஏ வாசு பவந்தி இஹைவ. இந்த சரீரத்திலேயே இதுக்காக தேவசரீரத்தை எடுத்துக்கணும் ஒண்ணு வேண்டாம். மனிதனா இருக்கள், சம்சாரத்துல இருந்துருக்கள், இதை பார்த்து கொண்டே இருக்க நிச்சயம் நம்ம நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பிறவியிலேயே அவரை அடையலாம். ஒன்றும் கஷ்டம் இல்லை. பகவான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கல. என்ன பண்ணார், எனக்காக உங்களுக்கு புரிகிற போல நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கேன், விஷ்ணு சாஸ்திரம் எழுதியிருக்கேன், பகவத்கீதையை கொடுத்துருக்கேன், வேதங்களுடைய சாரங்களை உபனிஷத்தினுடைய சாரங்களை வேதவியாசர்கிட்ட விட்டு நமக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் புரியலையே, போர் அடிக்கிறதுங்கிற சில பேருக்கு இந்த வார்த்தை போர் அடிக்கிறதும்பா. என்ன பண்ணணும், புராணங்கள் இருக்க, 18 மகாபுராணங்கள், 18 உபபுராணங்கள் இருக்க, 1000 ஸ்தோத்திரங்கள் இருக்க, இத்தனையும் பண்ணி வச்சிருக்கேனோ இல்லையோ, அதை நீங்க படிச்சுன்னா காதால கேட்டுட்டே இருந்தேன்னா போரும். ஆகையால் எஸ் மின்லீனாக உங்களை மறந்து உங்க மனசானது பரமாத்மாவிடத்தில் லயத்தை அடைகிறது. அங்கேயே போய் தூங்க ஆரம்பிச்சுடுது பரமாத்மா, நீங்க இல்ல மனசு. நம்ம தூங்கினா நல்லதுன்னு நினைக்காதீங்க, கிளாஸ்ல தூங்க வேண்டாம். ஆனா விவகாரம் என்னன்னா கேட்டுட்டே இருக்கும் பொழுது மனசு அந்த தத்துவத்துல லயத்தை அடைகிறதோ இல்லையோ அது லீனம் ஆயிடுதே. என்னால் எண்ணிக்காத ஒரு நாள் தேக ஜன்ம புனர்லபந்தே தம் சம்சார துவந்த விநாசம் ஹரிமீடே. ஏதான் வேதங்கள் உபனிஷத்துகளும் எதை சொல்றதோ அதை இங்க சுலபமாக நமக்கு சொல்லியிருக்க. அடுத்தது ஆத்மாவே அறிவோட கூடிய இந்த ஆத்மா ஏகே கிருத்ய அநேக சரீரஸ்தம் இமம். எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான பரமாத்மாவை ஒன்றுபடுத்தி எல்லாவற்றையும் அறியக்கூடியதான, நாம் செய்யக்கூடியதான எல்லா பொருளையும் அறியக்கூடியதான அவரை யார் அறிகிறாரோ, எஸ்மின் லீன அநேக புனர்ஜன்ம லபந்தே தம் சம்சார துவாந்த விநாசம் ஹரிமீடே. துவந்தைகத்வம் யச்ச மது பிராமண வாக்கியை கிருத்வா சக்ரோபாசனமாசாத்ய விபூத்யா யோசௌ சோஹம் சோஸ்மியஹமே வேதி விதுஹு யம் தம் சம்சார துவாந்த விநாசம் ஹரிமீடே. இந்த 30வது ஸ்லோகத்துல கடைசியில ரெண்டு லைன் இருக்கு, இதுதான் 28வது ஸ்லோகத்திலையும் வந்திருக்கு. யோசௌ சோஹம் சோஸ்மியகமே வேதி விதுர்யம் தம் சம்சார துவாந்த விநாசம் ஹரிமீடே. துவந்தைகத்வம் ரெண்டு ரெண்டு பொருளை ஒவ்வொன்னா சேர்த்திருக்க. மது பிராமணம்னு ஒண்ணு, மாயா மதுமதி மகி அப்படின்னு மது வித்யா. இந்த மது வித்யா அப்படின்னு சொன்னா மதுன்னு தேனு அர்த்தம். இந்த தேனானது எப்படி இருக்குன்னு எல்லோருக்கும் சுவையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, திடிப்பா இருக்கு. அந்த தேன் எங்கிருந்து வருது, பல புஷ்பங்கள்ல இருந்து எடுக்கிறது. புஷ்பத்தை அப்படியே கசக்கினா உங்களுக்கு தேன் வராது. அது அந்த தேனியானது அதுக்குள்ள உட்கார்ந்து அந்த புஷ்பத்திலிருந்து அதை பருகணும். அது பருகி அதனுடைய வயர் ரொம்பி அதை ரொம்பின பிறகுதான் அதை கொண்டு போய் தேனடையில வைக்கிறது. பார்க்கணும் எப்படி தான் நன்றா பருகி அதுக்கப்புறம் இன்னைக்கு போறோம்னு ஒரு திருப்தி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு தேனடையில வைக்கிறது. எதுக்கு, இன்னொரு நாளைக்கு வேணும். அப்ப அந்த தேனானது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. காசோ பொருளோ யார்கிட்ட இருந்து நமக்கு வருதோ அவளுடைய குணமும் நமக்கு வருது. ரொம்ப பாபம் பண்ணினவாளுடைய இருந்து காசு வாங்கினேன்னா அந்த பாபமும் உங்களுக்கு வந்துடும். ஆகாரமும் சரி, நம்ம இன்னொருத்தர் போட்டாரையானால் அவளுடைய குணங்களும் நமக்கு வந்துடும். ஆகையால் ஆகாரம் சுத்தமா இருக்கணும். நாம் உட்கொள்ளும் பொழுது தட்டில் ஆகாரம் வந்ததுமே நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு படைச்சுட்டு மனசார அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடணும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் பரிசேதனம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கா. ஜலத்தை எடுத்து ஓம் போர்பு வசுவஹா அப்படின்னு அந்த ஜலத்துல அன்னத்துல தெளிச்சு அந்த தெளிச்சதுமே என்ன ஆயிடுத்து, அது சுத்தமாயிடுத்து. ஏன்னா மூணு வியாகிருதியும் பகவானுடைய நாமாவும் இல்லையோ, ஓம் தத் சதிதி பிரம்ம நிர்தேசோ பிரம்மண ஸ்ரீவித ஸ்மிருதா. ஓம் என்றும் தத் என்றும் சத் என்றும் மூணு பேர் பகவானுக்கு. அந்த ஓம்காரத்தினாலையும் அவருடைய மூணு வியாகிருதியினாலையும் ஜலத்தை முதல்ல தெளிச்சிடு அந்த ஆகாரத்துக்கு மேல. சரி, தெளிச்ச பிறகு என்ன பண்ண, அதற்கு பிறகு காயத்ரி மந்திரம் சொல்லி அதை சுத்திடு. எதுக்கு, ஜலத்தை என்ன ஆயிருத, இது முழுக்க அமிர்தமாகணும். காயத்ரி அமிர்தம் இல்லையோ, அதனால அமிர்தம் அஸ்தோ அமுதோ அமிர்தோபஸ்தரணமசி மந்திரத்தை சொல்றேன், இது அமுதமாகட்டும், இது என் சரீரத்துக்குள்ள பலத்தை கொடுக்கட்டும். நீங்க பிரார்த்தனை பண்றாள் இந்த பகவான காயத்ரி ரூபமாக பிரயோஜனம் பண்ணியிருந்தான் அந்த அன்னம் இருக்கே, அந்த அன்னத்தை என்ன பண்றாள், அமிர்தம் அஸ்து இது அமுதமாகட்டும், அமிர்தோபஸ்தரணமசி அமிர்த முழுக்க அமிர்தத்தினால நினைக்கிறேன், நான் அமிர்தத்தை உண்டு பண்ணுகிறேன். அதுக்கு அமுதுன்னு நான் சொல்லணும், சாத்தமுது நெகிழமுது கரியமுதுன்னு சொல்லி வழக்கத்தை வச்சுருந்தா பழைய நாள்ல. ஒவ்வொன்றும் அமிர்தமாக தான், அமிர்த பாவனையில தான் நம்ம அதை ரசிக்கணும். அது ஏதோ அன்னத்தை நான் சாப்பிட்றேன்னு நின்றுண்டு சாப்பிட்றேன் பாருங்க. இந்த ஆந்திர பிரதேசம்லாம் கல்யாணத்துக்கு போனேன்னா கையில தட்டை கொடுத்துட்றோம், தட்டை கொடுத்தோன்னு இவனே போய் பிச்சை கேட்டுட்டு சாப்பிடணும். விவகாரம் என்ன தெரியல, என்ன விவகாரம், அது ஒரு பெரிய ஒரு விசேஷமா வேற நினைக்கிறான். நீட்ட இலைய போட்டு இலையில பரிமாறி வக்கணையா கரெக்டா வச்சு அந்த பரிமாறத்துல எங்கெங்க அது எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கோ அந்த பொருள் அங்க போடணும். சில பேருக்கு தயிர் பச்சை எடுக்கணும் வந்து இந்த பக்கத்துல இடது பக்கத்துல போடுவான், பருப்பை கொண்டு வந்து இறங்கியோ மூலையில போடுவான், அது தெரியாது. பரிமாறுறதுக்கே ஒரு டெக்னிக் இருக்கு, அதெல்லாம் வழக்கத்துல தான் வரும், சொல்லி கொடுத்தா வராது, புத்தகத்தில் சொல்லி பார்த்து பண்ணியிருந்தா வராது, அந்த பெரியவாழ்கிட்டருந்து கத்துட்டு தான் வரும். அவள் எதற்காக இங்கே போடுறான்னு, அது அந்தந்த சமயத்தில் அந்தந்த வக்கனையே கரெக்டாக அதை எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிதான் இலைய போடுறதுலேருந்து ஆரம்பித்து இதுக்கு ஆந்திரா அது பண்ண நேராக நீட்டமாக போட்டுறான் இலைய, இந்த பக்கம் போடுறதா அந்த பக்கம் போடுறதா, விவகாரம் வம்பே இல்லை பார்த்தீங்களா. அது எல்லாம் போட்ட பிறகு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி பிராணாய ஸ்வாஹா பானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா அப்படின்னு அந்த பருதி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்னத்தை நீங்கள் உட்கொண்டீர்கள். என்ன நினைக்கிறேள், ஐயா இது ஆத்மாவுக்கு இல்லை இது பிராணனுக்கு, இந்த அன்னமானது பிராணனுக்கு சரீரத்துக்கு தவிர பகவானுக்கு இந்த படைச்சாச்சு, இந்த அன்னத்தினால் பகவான் அவர்னா கொடுத்தது நமக்கு அன்னம், இந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சு, அவருக்கு சரணாகதி பண்ணி ஆச்சு, இந்த அண்ணன் என்ன காப்பாத்தட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அன்னத்தை சாப்பிட்றோம். அதனால்தான் அன்னம் போடுறதுக்கு முன்னாலேயே சாப்பிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல சிப்ஸ் வந்ததுமே ரெண்டு வாயில போட்டுப்பான், வடை வந்ததுன்னு படைச்சு வாயில போட்டுப்பான். இப்படி பண்ணினேலையானால் பிறகு அதை அமிர்தோபஸ்தானத்தையும் பண்ண முடியாதோ இல்லையோ. அப்ப அன்னமானது எப்படி இருக்க, முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதை சுத்தமாக்கி, யார் இட்டாலோ அல்லது யார் இதை சமைச்சாலோ இது எங்கிருந்து வந்ததோ திருட்டுத்தனமாகவும் வந்திருக்கலாம், அப்படி சில பதார்த்தங்கள் வந்திருக்கலாம் நமக்கு தெரியாம, அதெல்லாம் இவனோட அஃபெக்ட் பண்ணப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்காகத்தானே அந்த அன்னத்தை அவ்வளவு சுத்தமாக்கி சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த உத்தரா போஷணம் பண்றது, முதல்ல ஜலத்தை மட்டும் அதுக்கு முன்னால் அந்த நெய்யை விட்டு அந்த நெய் நினைச்ச பாகத்துல பிராணாயஸ்வாக பானாயஸ்வாகன்னு சொல்ல, என்ன இவன் காட்டுக்கத்துல கத்தி வந்திருக்கான், உள்ளெல்லாம் தொண்டை காஞ்சு போயிட்டுது, இதை உள்ள போட்டுண்டதுமே புறை ஏறிட போறத சாஸ்திரம் பார்த்தேடா. அதை நெய்யை விட்டு ஒரு முட்டை ரெண்டு முட்டை நெய்யை விட்டு அந்த நெய் நினைச்சதான் நினைஞ்சதான அந்த அன்னம் இருக்க அதை கொஞ்சம் போங்க, அப்ப அந்த லூப்ரிகேஷன் கரெக்டா இருக்கு. இனிமேல எதை சாப்பிட்டாலும் மோர் மிளகா சாப்பிட்டாலோ வடான் சாப்பிட்டாலோ அதை கரெக்டாக நான் நடுவில் சிக்கிக்காம கரெக்டாக உள்ளே போகும். ஏன் லூப்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேனோ இல்லையா. நம்ம நாட்டில் அன்னம் சாப்பிட்ற மாதிரி அதனுடைய சிஸ்டம் மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணணும், உங்களுக்கு நாக்குக்கு சுவையாக இருக்கக்கூடியதான பருப்பையும் சாம்பாரும் சாப்பிட்டாச்சு, அதற்கு பிறகு ரசத்தை சாப்பிட்ருக்கேள், ரசம் என்ன பண்ணித்த இதையெல்லாம் சரியாக உள்ள மனசில் நீங்க சாப்பிட்டதான பல சுவைகள்லாம் ஒரு இடத்துல நிற்கும்படி பண்ணியிருக்க, பிறகு ஸ்வீட் சாப்பிட்ருக்கேன், ரசம் ஆன பிறகு தான் ஸ்வீட் பண்ணும், அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டதுனால பல்லுக்கு அந்த ஸ்வீட்டு மாட்டின்ட்டு இருக்கு, அது அப்படியே நீங்க நன்னா அலம்பாத போனா பல்லு கெட்டு போயிடுமாதான், அதுக்காக தான் அதுக்கப்புறம் புளிப்பாக மோரை சாப்பிடணுங்கிறது. எவ்வளோ ஐடியா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் இந்த அன்னத்தை பற்றியே ஒரு நாலு மணி நேரம் பேசலாம் நம்ம ஊரில் சார். ஏது பகவான் எவ்வளோ தீர்மானமாக ஒன்றும் பண்ணியிருக்காரு, ஆயுர்வேதத்தில் இத்தனையும் சொல்லியிருக்க, எதற்காக மோரை கடைசியில் சாப்பிடணும், மோரம் தான் முதலே சாப்பிட்டா என்ன, மூணு சாதம் சாப்பிடலாமோ இல்லையா, அதை முதல்ல சாப்பிட்டா அப்புறம் பருப்பு சாதம் சாப்பிடுவேன்னு இல்லை. எதுக்கு நீங்கள் ஸ்வீட்டை சாப்பிட்ருக்கீள், அது பல்லுலேயே இருந்துட்டுருக்கோம், பல்லுக்கு மேலே இருக்கக்கூடியதான இனமில்ல அழிச்சுவிடும், அதுக்காக அதுக்கப்புறம் கடைசியில் மூணு சாதம் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்கிறது. சில பேர் மூணு சாதம் சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் சாப்பிட்றான், தப்பு அது. அடுத்த ஜென்மால ராஜாவை பறக்கணும் யாரோ அப்படி சொன்னா அதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காளே தவிர இந்த கதையெல்லாம் கிடையாது. நமக்கு எது நிஜமோ அது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இஷ்டமா நீங்க என்ன சாப்பிடுற நான் சொல்லல, அது உங்க இஷ்டம். ஆனா விவகாரம் என்ன, சாப்பிடுறது எப்படி இருக்கு, எப்படி சாப்பிடணும், சாஸ்திரம் என்ன சொல்றது நம்ம புரிஞ்சுப்போம். எல்லாம் ஆன பிறகு அன்னத்தை எல்லாம் சாப்பிட்ட முடிஞ்ச பிறகு சில பேர் டக்குன்னு எழுந்து போயிட்டே இருப்பான், நான் தான் சாப்பிட்டாட்டேன்னு போகப்படாது. ஏன்னா இவன் வரிசையா பந்தியில உட்காந்து நடுவில் எழுந்து போனேன்னா இவன் கையில இருக்கக்கூடியதான எச்சிலானது பக்கத்து இலையில விழுமா, அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் எல்லாரும் ஒரு தரமா எழுந்துக்கணும், நடுவில் பாதி பாதியில எழுதக்கூடாது. இதெல்லாம் டிசிப்ளின் பழைய நாள்ல நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் என்ன, கடைசியில எல்லாம் ஆன பிறகு ரௌரவே அப்புண்ணிய நிலையே பத்மாத்புத நிவாசினாம் அர்த்தினா முதக்கம் தத்தம் அக்ஷயம் உபதிஷ்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு எழுதுக்கணும். என்ன ரௌரவே அப்புண்ணிய, எத்தனையோ கோடி ஜனங்கள் அவ ஜன்மாந்தரத்துல தெரியாம தப்பு பண்ணி நரக்க லோகத்துல சிரமப்பட்டு இருக்கா. அப்புண்ணிய நிலையே எத்தனை பத்ம அற்புத நிவாசினா, பல கோடி ஜென்மாக்களா வருஷங்களாக இங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம், அவளுக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதான துன்பத்தை இருந்துட்டு இருக்காவ, அவளுக்கு அர்த்தினாம் உதகம் தத்தம், அவளுக்கு இந்த எச்ச கையில விட்ட ஜலம் இருக்க பத்தல, இந்த ஜலமாவது அவளுக்கு போய் சேரட்டும். எவ்வளவு ஒரு நல்ல ஐடியா பத்தியடா, எதுவும் வேஸ்டா படாது. எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு பாபம் பண்ணியிருந்த போதிலும் அவனுக்கு நம்மளால ஏதோ முடிஞ்ச ஒரு சகாயம் பண்ணுவோங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். பகவான் சொல்ற கீதையில அபிச்சேத் சுதுராச்சார பஜதேமா மனன்ய பாத், எவ்வளவு தப்பு பண்ணி இருக்கட்டும்பா என்ன ஒரு நாள் கிருஷ்ணான்னு சொன்னா போறோம், வேற ஒண்ணும் நான் கேட்கல. அவன் வேற இதற்கு கிருஷ்ணா ஸ்வீட்டுன்னு படிச்சுட்டு வந்தான் போறோன்ட்டார் அவர். அவர்னா இது என்ன சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா க்ஷேடமேவா, ஏதோ வேற ஏதோ ஒரு சாக்கால பகவன் நாமாவை சொன்னாலும் போருங்கிற, அதை நான் கணக்கு எழுதுக்கிறேன், அவனை நான் நல்லவன் நினைக்கிறேன் அவளை சொல்ற. ஆனா நம்ம அவரை நினைக்கல பத்திர, அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறவாளுக்கு கூட இந்த ஜலம் உபயோகப்பட்டோம், ஜலத்தை விட்டுட்டு போற. இப்பதான் நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம் பாருங்க, சந்தியாவந்தனமும் பண்றதில்ல, சந்தியாவந்தனம் விவாகத்துக்கு அங்கம் ஆயிடுது, நாளைக்கு விவாகமே இன்னைக்கு காலமே சந்தியாவந்தனம் பண்றான், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்படியே அதோடைய சேர்ந்து விரதத்தையும் பண்ணி விடுங்கிறான். அவன் செலவில் ஆகணும், பையனுக்கு கலை வளர்த்தனா அவளுடைய செலவில் ஆகணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தானே போயிட்டு இருக்கான். பாருங்க இத்தனைக்கும் காரணம் என்ன, நமக்கு அந்த தேனானது எவ்வளவு நல்லதுன்னு நமக்கு சொல்றதுக்கு, தேனானது ஒவ்வொரு புஷ்பத்திலையும் இருந்து கொண்டு அது பருகின பிறகு அது திருப்தி அடைந்த பிறகு சேர்த்து வச்ச பதார்த்தம். ஆகையால் யார் நம்மகிட்ட யார்கிட்ட நீங்க காசு பெற்றுக்கொள்ளலாம், யார் திருப்தியா இருக்காளோ, யார் பகவன் நாம வச்சுட்டு இருக்காளோ அவ கொடுத்தா வாங்கிக்கலாம், மற்றவர்கள் கொடுத்து அதை வாங்கிட்டா அந்த பாபம் வரும். இந்த அந்தனருக்குத்தான் வாங்கி கொள்ளக்கூடியதான திறமை சாமர்த்தியம் உண்டு. ஏதாவது நம்ம கொடுத்து அதை பெற்றுக்கொள்வதை இவர் தான் வாங்கி கொள்ளலாம். ஏண்டான இவர் காயத்ரி ஜெபம் பண்றாருன்னு, எந்த பாபம் வந்தாலும் அந்த பாபத்தை போக்கக்கூடியதான போக்கிக் கொள்ளக்கூடியதான திறமை இவருக்கு இருக்கும். அதனால்தான் பிராமணனுக்கு சட்கர்மாணி தினே தினே, இவர் என்ன பண்ணணும், தானத்தை கொடுக்கணும், தானத்தை பெற்றுக்கொள்ளணும், யாராவது கொடுத்தா தானத்தை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொண்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணணும், யார் கொடுத்தாலும் அவ சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கணும். நீங்க தினந்தோறும் வேதாத்தியானம் பண்ணிட்டு இருக்கிறா இல்லையா, அந்த வேதாத்தியானம் பண்ணக்கூடியதான வாக்குனால அவ சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லணும். நீங்க அந்த பாபங்கள் எது வந்தாலும் அத்தனை பாபமும் போக்கக்கூடியதான சாமர்த்தியம் உங்களிடத்துல தான் இருக்கு. ஆகையால் இந்த எந்த பதார்த்தம் நம்ம பெறும் பொழுது யோஜனை பண்ணி பெறணும்னு சொல்றது, ஆனா இந்த தேனுக்கு மட்டும் என்ன சார் விசேஷம், திருப்தி அடைந்த பிறகு அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கறதான், அதான் தேனுக்கு விசேஷம். இங்க மார்க்கெட்ல வாங்குறல தேன் அது வெள்ளம் தண்ணி, அது சாப்பிடாது நிஜமா, அது தேனடையில இருந்து புழிஞ்சு எழுத்ததான தேன் இருக்க பார்த்தீல, அது திருப்தியாக ஏற்கப்பட்டதான பதார்த்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அத இந்த ஆகாசம் இருக்க, இந்த ஆகாசத்துல ரெண்டு திக்கு இருக்க, இந்த ரெண்டு திக்கு தான் அந்த மரத்தினுடைய களையம், அந்த களையில இருந்த சூரியன் இருக்காரே அவர் தான் தேனடையாம், அந்த தேனடையில எல்லா தேனும் எல்லா இந்த தேன் ஈக்களும் கொண்டு போய் தேனை வச்சிருக்கான். தேனி என்ன பண்ணும் தெரியுமோ, நான் அத்தனை புஷ்பங்கள்லயும் சின்ன புஷ்பமா இருக்கணும், பெரிய புஷ்பமா இருக்கணும், அங்கங்க அங்கங்க அதை போய் தான் வயர் நிறைய பெருகி அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற தேனை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வைக்கும், அது சேர்த்து வைக்கும். அதை ஒரு நாளைக்கு நம்ம அமாவாசை அன்னைக்கும் என்ன பண்ணுவோம், அதுக்கு நெருப்பை காட்டி எல்லாரையும் வெளிச்சு விட்டு எடுத்துட்டு இவன் புழிஞ்சு இவன் எடுத்துக்கிறான் இந்த தேனை. அந்த தேன் இருக்கே அது எத்தனை புஷ்பங்கள்ல இருந்து வந்தது, எல்லா புஷ்பத்துல இருந்து வந்து மாம்பூவா இருக்கலாம் வேப்பம்பூவா இருக்கலாம் எல்லாத்துல இருந்து சேர்த்து வச்சது. அதே மாதிரியே நீங்க பண்ணக்கூடியதான புண்ணிய கர்மாக்கள்லாம் எங்க இருக்கு தெரியுமோ, நான் சூரியன் இடத்துல சேர்த்து வச்சிருக்கேன். இதுதான் அந்த மது பிராமணத்துல சொல்றது, மாயா மதுமதி மகின்னு மது வித்தியன்னு சொல்றேன் பார்த்தேடா, அந்த மது வித்தியன்னு ஜனங்கள் பண்ணினதான அத்தனை புண்ணிய பதார்த்தங்கள் அத்தனை புண்ணியமும் சூரிய பகவான் இடத்துல சேர்த்து வைக்கப்பட்டது. அதனாலதான் அம்பாளுடைய இருப்பிடம் என்ன, பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகவானினி, சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாள் இருக்கார். அதே போலயே ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கார், ஜேயஸ்ததா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா, சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்காராம். ஏன் அந்த சூரிய மண்டலத்துக்கு அவ்வளவு விசேஷம், தேனடையா இருக்க, தேன்கள் எல்லாம் தேனீக்கள் எப்படி சேர்த்து வச்சிருக்கோ அதே போல தாங்கள் பண்ணினதான புண்ணிய கர்மக்கள் ஏதோ ஒரு நாளைக்கு வந்து பகவன் நாமாவை கேட்டேன், சூத்திர பாஷ்யத்தை கேட்டேன், பகவத்கீதையை கேட்டேன், கேட்டதுனால ஒரு புண்ணியம், இவைகள்லாம் பகவன் நாமாவை கேட்டதுனால புண்ணியம். புண்ணிய சிரவணக்கு இருத்தனா, பகவானுக்கு என்ன பேரு, புண்ணிய சிரவணக்கு இருத்தனா, புண்ணியம் பண்ணினால்தான் அவரை கேட்க முடியும், வாயால சொல்ல முடியாது, புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் வரும். புண்ணியம் பண்ணினா அது கேட்கறதோ அல்லது வாயால சொல்றதோ புண்ணியத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்டதான் இந்த பகவன் நாமாவை கேட்டுட்டே இருந்தோமையானால் நம்ம பண்ணியதான புண்ணியங்கள்லாம் எங்கே பண்றதுன்னு கொண்டு போய் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. வேற எங்கேயோ இருந்தா கஷ்டம்னு நம்ம பத்திரமா வச்சுக்க முடியாது. பகவான் என்ன பண்ணியிருக்கார், உங்க மனசுல ஒரு மார்க் பண்ணியிருக்கார், இதனுடைய பலன் கன்வெர்ட் பண்ணி இன்னையே கொடுத்து விட்டாருங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல டிபாசிட் பண்ணினா சார், ஆர்டி போட்டோம், எது தங்கம் ஒரு கிலோ ஒரு கிராம் வாங்கணும்ட்டு ஒரு வருஷம் ஆர்டி போட்டான். அதுக்குள்ள இவன் என்ன நினைச்சாலும் அது ரெண்டு மடங்கு தங்கம் வேலை ஜாஸ்தியாடு, என்ன லாபம், சரியா வரலையே. பகவான் பார்த்தாரலாம், இன்னைக்கு பகவான் நம்ம ராமான்னு சொன்னிய ரைட், இதுக்கு புண்ணியம் இன்னைக்கே கன்வெர்ட் பண்ணி பலமா கொடுத்து விட்டேன், அவர் அன்னைக்கு வேலை ஜாஸ்தி ஆகும் என்ன ஆகும் எதுவும் சொல்லல, என்ன பலமோ அந்த பலத்தை மாத்தி அங்கே வச்சிருக்காங்க. புட்பத்தினுடைய புப்பொடியை கொண்டு வந்து அங்கே வைக்கல, அதனுடைய தேனா தயார் பண்ணி தேனை கொண்டு வந்து வச்சிருக்க. அங்கே பார்க்கணும் அந்த மது வித்தியை விருதாரண்யத்தில் சொல்றது அப்படி தேனா மாத்தி வச்சிருக்க. அதே போலதான் நம்ம புண்ணியங்களை எல்லாம் கன்வெர்ட் பண்ணி நமக்கு என்ன சுகம் வேணுமோ அந்த சுகத்தை அங்கே வச்சிருக்காராம். அந்த சுகமானது சரியான சமயத்தில் நமக்கு வரும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த ரெண்டு பதார்த்தங்கள் எது, இந்த ஜீவன் ஒருவன் தேனடையில் இருக்கக்கூடியதான தேன் ஒண்ணு, இந்த ஜீவன் அந்த தேனை எப்படி பருகிறானோ அதே போல உங்க புண்ணிய கர்மாவை அனுபவிக்கத்வம் எச்ச மது பிராமண வாக்கியி கிருத்வா, அந்த தேனும் அதை பருகக்கூடியதான இந்த ஜீவனும் எப்படி ஒன்றுத்தரோடுத்தர் சம்பந்தப்பட்டிருக்காரோ அப்படி பூமியில் இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற பரம்பொருளும் ஒண்ணுத்தான், ஆகாசத்துல இருக்கிற சைத்தன்யமும் அந்த பரம்பொருளும் ஒண்ணுத்தான் அப்படின்னு ஒவ்வொரு பதார்த்தத்தோட இந்த பரம்பரையோட ஈக்குவேட் பண்ணிருக்க. அதான் துவந்துவ ஏகத்துவம். பூமிக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், ஜலத்துக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், உங்க இதயத்துல இருக்கிறவரும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். ஆகையால் பரமாத்மா எங்க இருக்கார், எல்லாம் இருக்கார். இப்படின்னு சொல்லியிருக்க அந்த மது வித்தியில துவந்துவ ஏகத்துவம் எச்ச மது பிரம்மண வாக்கி கிருத்வா சக்ரோபாசனமா சத்ய விபூத்தியா, இதை பண்ணி என்ன பண்ணியிருக்கார், எஸ்வேவம் பிரம்மணோ வித்யாத் தஸ்ய தேவா அசன்வசே, ஸ்ருதி சொல்றது, எஸ்து ஏவம் பிராமணா வித்யாத், இந்த தத்துவத்தை யார் அறிகிறாரோ தஸ்ய தேவா அசன்வசே, தேவதைகள்னா இவருக்கு கை கட்டி நிற்கிறானா, என்ன அர்த்தம், உங்களுக்கு ஊர்ல யாரும் விரோதி இல்லை, நமக்கு ஊர்ல எல்லாரும் நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு, ஆயிரம் கண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்கு, என்ன நீங்க வாழ்க்கையில ஒரு அடி முன்னுக்கு வந்து விட்டானேன்னு வாய் தரிச்சார் பார்த்தீங்களா மனுஷெல்லாம், அவருக்கு என்ன சார், அவர் பாட்டுக்கு என்ன, குழந்தைகள்லாம் சம்பாதிக்கிறார், சௌக்கியமா இருக்கார், ஆனந்தமா இருக்கார், இப்படின்னு அவர் ஆனந்தமா இருக்கான்னு சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பா, யாரை ஏமாத்தினானோ இப்படி முன்னுக்கு வந்தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு உங்க காதல விழற மாதிரி, நீங்க சந்தோஷமா இருக்கப்படாது பாருங்க, இது மனுஷியாளுடைய சுபாவம். அதே போலயே வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கலாம், அப்பா ஐயோ பாவம் கஷ்டப்படுறாளே அது சொல்ல மாட்டா. வேணும் சார், அன்னைக்கு எப்படி துள்ளின்னு இருந்தான் பாத்தீரா, பகவான் சரியாத்தான் தேவர் கிருஷ்ண சமத்தை கொடுத்த. இப்பவும் வச்சுட்டு இருப்பான், அப்பவும் வச்சுட்டு இருப்பான், உலகத்தை பத்து நம்பாதீங்கோ. ஆனால் இப்படி இதை தெரிந்து கொண்டவர்களுக்கு தஸ்ய தேவா அசன் வசே, அவருக்கு தேவதைகள்ல வசமா இருக்கார், இவருக்கு யாரும் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இவன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு சகாயம் பண்ணிட்டு இருப்பா. நமக்கு வாழ்க்கையில முன்னேறணுமே ஆனால் நமக்கு முதல்ல சரீரம் ஒத்துழைக்கணும், கையும் காலம் ஒழுங்கா இருக்கணும். எங்க பார்த்தாலும் தலைவலி மூக்க வலி வந்திருந்தா என்னத்தை கேட்க முடியும் ஒண்ணு. அதற்கு மனசுல கொஞ்சம் கொந்தளிப்பு குறையணும். எப்ப பார்த்தாலும் மனசுல ஏதாவது ஒண்ணு மனசை ஹிம்சை பண்ணிட்டே இருந்தாலும் எதை கேட்டாலும் உள்ள போகிறது இல்லை. இதை ரெண்டும் போகணுமே ஆனால் வழி என்ன, அத்வந்த்வைகத்வம் யச்ச மது பிராமண வாக்கியை கிருத்வா சக்ரோபாசனம் அசத்ய விபுத்தியா. சக்கராதிகள்லாம் இவனை உபாசனம் பண்றாராம், இந்திராதி தேவதைகள் இவன் உபாசனம் பண்றாராம். ஏன், இவன் உயர்ந்ததான வழியில இருக்கார். எந்த தேவதைகள்லாம் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணிட்டு இருக்க, அந்த மகாவிஷ்ணுவை அனுகிரகம் வேணும். ஸ்திதி காலத்துலதான் அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். அந்த பெருமாளா இருக்கிறவர் அவருடைய கவனிப்பினாலதான் நம்ம சௌக்கியமா ஆனந்தமா இந்த ஸ்திதி காலத்துல இருக்க முடியும். ஆகையால் அவளை உபாசிச்சுட்டு இருக்காராம். அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா யோ சௌ சோகம், அவர் யாரோ அவரை தான் நான். அவர் சூரிய மண்டலத்தில் இருக்கிறவரும் இங்க இருக்கிறோம் நான் தான். புருஷே யாதித்யே ச ஏகா சயஸ்தாயம் புருஷே, இந்த மனுஷியனுடைய இதயத்தில் இருக்கிற இவரும் யஸ்டாசா வாதித்யே, சூரிய மண்டலத்தில் யார் இருக்காரோ ச ஏகா, ரெண்டும் பரமாத்மா தான், அந்த மகாவிஷ்ணு தான். அதனால்தான் சொன்னேன் ஜேயஸ்ததா சவித்ர மண்டல மத்தியவர்த்தின்னு அங்கே இருக்காருன்னு சொன்னேன். உங்க இதயத்துல பரமாத்மா இருக்காருங்கிறதுனா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. கீதையில சொல்லியிருக்காரோ இல்லையா, அகம் விபூத்தியா, என்னுடைய விபூத்தினால சர்வபூத ஆசையஸ்திதா, என்னுடைய இதயத்துல நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரோ இல்லையா. அப்படி அங்க இருக்கிறவர் அவரும் இங்க இருக்கிறவர் நானும் ஒத்தர் தான். யோசவு சோகம் சோஸ்மி அகமேவா, அந்த தத்துவம் தான் இன்று விதுர்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு அந்த ஆத்ம தத்துவமானது இப்படி வழங்குறது வங்குகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு யோகம் தேகே சேஷ்டயிதா அந்த கரணஸ்தா சூரியேச்சாசௌ தாபயிதா சோஸ்மியகமேவா இது ஆத்மைக்கியோபாசனையம் விதுரீசும் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே யோயம் தேஹே சேஷ்டயிதா. இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு சரீரத்துல பலவிதமான சேஷ்டைகளை பண்ணிட்டு இருக்கார், சேஷ்டைகளை பண்ணும்படி பண்ணிட்டு இருக்கார். நாம் இருக்கோ, நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, ஏதோ நல்லதும் நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். ஆனா உங்களை நல்லதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். யாரு சாஸ்திரம் வச்சிருக்கா, ரொம்ப கஷ்டம். சாஸ்திரம் வாசிச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு சில பேரால் தான் முடியும். மற்றவர்கள்லாம் என்ன பண்றாரு, வெறும் பெரியோர்கள் போன்ற வழியில போயிட்டு இருக்கா. எஸ் சாஸ்திர விதி முத்ருஜ வர்த்தத்தை காமகாரதா, சாஸ்திர விதி தெரியல ஆனா ஸ்ரத்தையா, பெரியோர்கள் பண்ணிட்டு இருக்கா அதை நாம் பண்ணணுங்கிற ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கான். அவன் காம்கத்தியும் கிருஷ்ண கச்சதி, அவன் எந்த கதியை அடைகிறான். சாஸ்திரத்தை வாசிச்சு எப்படி இருக்கோ அப்படித்தான் நீங்க பண்ணணும்னு சொல்றல, சாஸ்திரத்தை வாசிக்க முடியலையே ஆனா பெரியோர்கள் போன வழியில போயிட்டு இருக்கேனே எனக்கு ஏதாவது நன்மை உண்டா. பகவான் சொல்ற, கவலைப்படாத, உனக்கு சாத்விகமான ஸ்ரத்த இருந்தது ஏனால் உனக்கு எல்லா க்ஷேமும் உடும்படி நான் பண்றேங்கிறார். சாஸ்திரத்தை வாசிச்சினர் வாசிக்கலைனாலும் பெரியோர்கள் போன வழியில ஸ்ரத்தையா நீங்க போயிட்டே இருந்தெல்லாம் உங்களுக்கு நல்லதை நான் காட்டுறேன். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கையை பிடிச்சுண்டு அழிச்சுன்னு போறார். நகி கல்யாண கிருத் கஷ்டி துர்கதியும் தாத்த கச்சதி, நல்ல வழியில வந்தவன் ஒரு நாளும் கெட்ட போக மாட்டான், அவனுக்கு எப்பொழுதும் க்ஷேமம் நடந்து கொண்டே இருக்கு. ஆரம்பிச்சு விட்டாலும் அவனுக்கு ஒரு உயர்ந்ததான ஒரு பிராமண குலத்திலேயோ அல்லது ஒரு க்ஷத்ரிய குலத்திலேயோ எல்லா வசதிகளோடும் இருக்கக்கூடியதான இடமாக அவனுக்கு கொடுத்து தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதைகம் போன ஜென்மாவில் எது வரைக்கும் வாசிச்சானோ அதுல இருந்து ஆரம்பிச்சு, முதல்ல இருந்து மறுபடியும் ஆயில இருந்து ஆரம்பிக்கல. இங்க வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சோம்னா எந்த ஜென்மாவில் வாசிச்சோ ஞாபகம் வந்துடும். தத்ரதம் புத்திதம் யோகம் லபதே பௌர்வ தைகம் எதத்தேத தத்தோ பூயா. மறுபடியும் ட்ரை பண்றானா, சம்சித்தம் லபதே அர்ஜுனா, இந்த ஜென்மாவிலேயே சித்தி அடைகிறார். திடீர்னு நம்ம நினைக்கலாம், 60 வயசு விட்டோமே, சின்ன வயசுல 5வது வயசுலயே ஆரம்பிச்சிருக்கணுமே, அப்பவே பிலாசபி எடுத்துட்டு இருக்கணுமே. உங்க கையில இல்ல, பகவான் தான் நீங்க பண்ணினதான புண்ணியத்தினுடைய செயலால அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆனா அதை நம்ம ஆரம்பிச்சோம்னா பல பிறவைகள்ல நாம் அப்பப்ப பண்ணினதான புண்ணியங்கள்லாம் உன்னா சேர்ந்து இந்த ஜென்மாவில சம்சித்தம் லபதே அர்ஜுனா, சித்தி அடையிறதுன்னு சொன்னார் அல்லவா. அதே மாதிரி யோகம் தேகே சேஷ்டைதா, சரீரத்துக்குள்ள இருந்துட்டு எல்லா சேஷ்டைகளையும் நம்மள பண்ணும்படி பண்றார். திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு ஆரம்பிக்கிறான், ஏதோ இங்க போகணும் அங்கே போகணுங்கிறான், புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போறான், நல்ல ஒரு தர்சனம் கிடைக்கிறது, மகான்களுடைய ஒரு சஞ்சோகம் ஏற்படுறது, அந்த பகவானுடைய திருநீரையோ அவருடைய பிரசாதத்தையோ நம்ம எடுத்துட்டோமே, ஏன்னா அதனால இவனுக்கு மனசு சுத்தி ஆறுது. தெரியாம அவனே அவனுக்கு வேதாந்த கிளாஸுக்கு வரான் பகவான் நம்ம கேட்கிறான். ஒரு நாளைக்கு கேட்க தொடங்கின பிறகு மறுபடியும் கேட்கணும் கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் உண்டாகிறது. இப்படி எல்லாம் தூண்டவர் யாரு, பரமாத்மா. யோகம் தேஹே சேஷ்டிதா அந்த கரணஸ்தா, எங்க இருக்கார் சார் அவர், தலையில இருக்காரா இல்ல வேற எங்கேயாவது இருக்காரோ, அந்த கரணஸ்தா உங்க இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட் மனசு அதுலயே இருக்கார். சோ அவர் உங்களை தூண்டல, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இன்னொருத்தர் ஹிம்சப்படுத்துறாவல பண்ணல. சில பேர் நச்சரிச்சுட்டே இருப்பா, இதை பண்ணு 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 பண்ணு, இந்த குழந்தைய உட்காந்து அம்மா படி 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 என்ன பண்றது, அந்த குழந்தையும் பார்க்கலாம், 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அம்மா எதிர்க்கவே இவ்வளவு ஓடி போயிடறான், தலைவலின்னு படுத்துக்கலாம், இப்ப ஒண்ணு அம்மா பண்ண முடியாது வாரம் முழுக்க என்ன ஆச்சுன்னு அப்படி ரொம்ப ஹிம்சப்படுத்தப்படாது. பகவான் பாக்கிறாராம், உங்களுக்கு எப்படி சொன்னா இன்பமாக நீங்களே பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுவள். ஆனா பகவான் ஆனவர் கையில கம்பு வச்சுண்டு தடி கம்பு வச்சுண்டு உங்களை பண்ணலையா, உங்க மனசுலயே நல்ல எண்ணம் வரும்படி பண்ணிவிடுறான். புத்தி ஆத்தம் யோ ஜெயந்தி தம், அந்த புத்தியோட சேர்த்து வைக்கிற இது நமக்கு நல்லதுன்னு உங்களுக்கு எண்ணம் வரும்படி பண்ணிவிடுறான். பண்ணினதுமே என்ன ஆச்சு, நேர் நீங்களே போக ஆரம்பிச்சு வில்லிங்லயும் நீங்க ஆரம்பிச்சிரு. அதான் ஏ யோ எம் தேஹே சேஷ்டிதாந்த கரணஸ்தா சூரியே தாசோ தாபகிதாசோ அஸ்மியகமேவா. அதோட மட்டும் இல்ல, சூரியனுக்குள்ள இருக்கார் எதற்காக, நேர் உங்களுக்கு சரீரம் சௌக்கியமா இருக்கணும். சென்னோ மித்ரசம் வருணா, சூரியன் இடத்துல இருக்கார் ஜலத்துல இருக்கார், எதுக்கு நேர் உங்க சரீரத்துல எல்லா விதமான பாகங்களும் ஒழுங்கா நடக்கட்டும். தினந்தோறும் வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்த இல்லையானால் சரீரத்துக்கு பலம் வரும், சரீரத்துக்கு பலம் வர மாட்டல்ல மனசுக்கு சாந்தி ஏற்படும். இந்த ரெண்டுக்கு மேல அறியாமலேயே புண்ணியம் வந்து சேரும், புண்ணியத்தினால சகல க்ஷேமங்களும் அடையலாம். அப்படி சூரியேதாசௌ தாபயிதாசோஸ்மியகமேவா இது ஆத்மக்கியோபாசனையா எம் விதுரீசம். இப்படி ஆத்மக்கியோபாசன அகங்கிரக உபாசனத்தினால் எம் விதுரீசம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு சம்சாரத்துல இருட்டை போக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை வணங்குகிறேன் அப்படின்னு 31 ஸ்லோகம் ஆச்சு. அடுத்த வாரத்தில்